இன்னைக்கு வந்து நம்ம பகவத்கீதை 2வது அத்தியாயம் 56வது ஸ்லோகம் படிக்கிறோம். துகேஷுவன விக்னமனஹ சுகேஷு விகதஸ்பிருகஹ வீதராக பயக்ரோதஹ சிததிர் முனிர் உச்சதே. மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனம் உடையவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனுமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ண. ஸோ நம்ம இந்த 2-3 நாளாக வந்து என்ன படிச்சுட்டு இருக்கோன்னா, கிருஷ்ண உணர்வில் உறுதியாக இருக்கக்கூடியவங்க, அதாவது தண்ணி உணர்ந்த ஆத்மா கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடிய அந்த உறுதியான உன்னதமான பக்தருடைய குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது கிருஷ்ணா இங்கே ஒன்றொன்றா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரார், விளக்கின்றே வரார். துக்கேஷு அனுவிக்னமனஹா, துக்கேஷு அனுவிக்னமனஹானா இந்த பௌதிக உலகத்தில் 3 விதமான துன்பம் எப்போவுமே இருக்கு. அத்தியாத்மிக், அதிதெய்விக், அதிபௌதிக். அத்தியாத்மிக்னா நம்மளுடைய உடலாலும் மனதாலும் வரக்கூடிய துன்பம், அதிபௌதிக்னா இயற்கையால் வரக்கூடிய துன்பம், அதிதெய்விக்னா மற்ற தேவதைகளால் வரக்கூடிய துன்பம். ஸோ இயற்கையினால் வரக்கூடிய துன்பம், தேவதைகளால் ஏற்படக்கூடிய துன்பம், உடலாலும் மனதாலும் வரக்கூடிய துன்பம், இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த 3 வகை துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் சனாதன் கோஸ்வாமி வந்து மிக உயர்ந்த பக்தர், தூய்மையான வைஷ்ணவர், நம்ம சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர். ஸோ சனாதன் கோஸ்வாமியும் ரூப கோஸ்வாமியும் முதல் சைதன்ய மகாபிரபு சந்திக்கிறாங்க. சைதன்ய மகாபிரபு சந்தித்து அவர்கிட்ட அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. வாயில் ஒரு புல் கட்ட வச்சுட்டு ஒரு அவ்வளோ பணிவாக ரொம்ப எளிமையாக வந்து சைதன்ய மகாபிரபு சாஸ்திரங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. இப்போ சனாதன் கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னா, மகாபிரபு என்னை வந்து எல்லாரும் மிக பண்டிதன் சொல்கிறாங்க. ஓ சனாதன் கோஸ்வாமி, நீங்கள் மிகப்பெரிய பண்டிதர், நீங்கள் 4 வேதம் படிச்சிருக்கீங்க, புராணங்கள் இதிகாசங்கள் உபநிஷத்துங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், மிக உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்திருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லா மொழிகளும் தெரியும், இந்த மாதிரி என்னை எல்லோரும் புகழ்கிறாங்க எங்களை. ஆனால் மகாபிரபு எங்களுக்கு நாங்கள் யாருன்னு தெரியல, எங்களுக்கு ஏன் இந்த 3 வகையான துன்பம் வருது, கியாமி ஆமே மோரே ஜாப்ப தாப்ப த்ராய். சைதன்யமாகப்பட்ட முதல் கேட்குறார் சனாதன் கோஸ்வாமி, ஏன் எங்களுக்கு இந்த 3 விதமான துன்பத்தில் நாங்கள் கஷ்டப்படுறோம். அப்போ மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்னன்னா, இந்த 3 வகை துன்பத்துக்கு விடுபடுறது தான். இந்த என்னென்ன 3 வகை துன்பம், உடலால் மனதால் வரக்கூடியது, மற்ற உயிர்வாளிகளால் வரக்கூடியது, இயற்கையினால் வரக்கூடியது. இந்த 3 வகை துன்பங்களில் பாதிக்கப்படாத மனம் உடையவன். ஸோ இதில் பாதிக்கப்படக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த துன்பங்கள் வந்து நிரந்தரம் இல்லை, தற்காலிகமானது தான், அடிக்கடி வரும் போகும். சீதோஷ்ணங்கள் மாதிரி, சீதா அப்படின்னா குளிர், உஷ்ணம்னா சூடு, சீதோஷ்ணம் மாறி மாறி வருது இல்லையா, அந்த மாதிரி இந்த துன்பங்கள்லாம் மாறி மாறி வரும். ஸோ அதனால் இதை ஒருத்தர் பொறுத்துக்க பழகிக்கணும். தாம் திதிக்ஷபானா சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ், பொறுத்துக்கிறது. தாம் திதிக்ஷ பாரதான்னு சொல்கிறார் கிருஷ்ணா, பொறுத்துக்கொள்ள பழகிக்கணும். ஸோ அப்படி பொறுத்துக்கொள்ள பழகக்கூடியவர் தான் மிக உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவர். இதனால் அவர் துன்பம் பாதிப்படையக்கூடாது. இந்த உடலால் வரக்கூடிய துன்பங்களால், இயற்கையினால் வரக்கூடிய துன்பங்களால் பாதிப்படையக்கூடாது. ஸோ ஒரு கிருஷ்ண பக்தர் எப்படி இருக்கணும், இந்த துன்பங்களை எல்லாம் சகிச்சுக்கொள்ளணும். எப்படி சகிச்சுக்கிறது, இப்போது நம்ம இந்த சீதோஷத்துலாம் வரக்கூடிய சுகத்துக்கத்தை பொறுத்துக்கிறோம் இல்லையா, அது போல தான், அது போல பொறுத்துக்கணும். அதை சகிப்புத்தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். அதனால தான் கிருஷ்ணா வந்து சைதன்ய மகாப்பிரபு வந்தப்ப என்ன சொன்னாங்க, திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானீனா அமானதேன கீர்த்தனீ. மரத்தை விட பொறுமையாக இருக்கும், புல்லை விட பணிவாக இருக்கும். பொறுமை சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் கடினமானது தான், நம்மளால சகிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கடினமானது தான். ஆனால் தொடர்ந்து பயிற்சி பண்ணுறது மூலமாக அதை நம்ம வளர்த்துக்க முடியும், தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இந்த 3 வகையை துன்பம் வந்து இந்த துர்கா இருக்கா இல்லையா, துர்காதேவி வந்து கையில் ஒரு சூளம் இருக்கு, சூளத்தில் 3 ஈட்டி இருக்கு. இந்த ஜட உலகத்தில் யாரெல்லாம் பெரிய எடுக்கிறோமோ அவங்க துர்காதேவியோட இந்த ஈட்டியால் வறுத்து எடுக்கப்படுறாங்க. 3 வகை துன்பத்தில் மாறி மாறி கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒரு கிருஷ்ண பக்தர் என்ன பண்ணுவார்னா, பக்குவ நிலை தன்னை உணர்ந்த பக்தர், தன்னை உணர்ந்த ஆத்மா வந்து கிருஷ்ணாவை கிளைம் பண்ண மாட்டார், கிருஷ்ணாவை குறை சொல்ல மாட்டார். பாகவத்தில் ரொம்ப அழகான ஸ்லோகம், தத்தே அணுக்கம் பசு சமீக்ஷமானோ உஞ்சான ஏவா மக்கிதம் விபாகம், ரொம்ப அழகாக சொல்ல. பிரம்மதேவர் வந்து பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறார், தத்தே அணுக்கம் பசு சமி. ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து உன்னதமான நிலையில் இருக்கிறவர், தன்னை உணர்ந்த பக்தர் வந்து என்ன பண்ணுவார், எப்பவுமே கிருஷ்ணாவை வந்து கிளைம் பண்ண மாட்டார், கிருஷ்ணாவை காரணம் சொல்ல மாட்டார் இல்லையா. நம்ம வந்து ஆரம்பத்தில் பக்தி பண்ண என்ன நினைக்கிறோம், ஆரம்பத்தில் மட்டும் இல்லை, இப்போவே நம்ம என்ன நினச்சிட்றோம், நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே கிருஷ்ணாவை சொல்கிறோம், ஏன் நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பிரபு, நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்ணுறேன், ஏகாதசி விரதோலாக இருக்கேன், அப்படியே எனக்கு கஷ்டம் வருது, எனக்கே துன்பம் வருது, நான் ஏன் கஷ்டப்படுறேன், ஏன் கிருஷ்ணா வந்து என்னதுலேருந்து விடுவிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இது வந்து கிருஷ்ணாவுடைய கருணை. நம்ம முன்ஜென்ம கர்மத்தினால ஒரு சுத்த பக்தர், ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர், பக்குவம் இல்லாத ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர் எப்படி நினைச்சுக்கிறாரு, இந்த கஷ்டம் வந்து ஏன் வருது எனக்கு, ஸோ அதுல வந்து பாதிப்படுகிறார். தன்னை உணர்ந்த ஆத்மா எப்படி நினைப்பாரு, இது வந்து கிருஷ்ணாவுடைய கருணை, என்னுடைய முன்ஜென்ம கர்மத்தினால எனக்கு எவ்வளவு கஷ்டம் வர வேண்டியிருக்கு, ஆனா கிருஷ்ணா வந்து அதை குறைச்சிட்டார், கொஞ்சமா தான் கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறார். தனக்கு கஷ்டம் வரும்போது கிருஷ்ணா மேல பழி போட மாட்டார், அது அந்த பழியை தான் மேல போட்டுக்கிறார். என்னுடைய முன்ஜென்ம கர்மத்தினால தான் நான் கஷ்டப்படுறேன், அதனால கிருஷ்ணா கிளைம் பண்ணக்கூடாது, இது என்னுடைய கர்ம வினை. அது அவருக்கு நல்லது வரும்போது அது அந்த கிரெடிட் கிருஷ்ணா கொடுத்தாரு, அவருக்கு நல்லது நடக்குது அப்படின்னா இது கிருஷ்ணாவுடைய கருணை தான், என்னுடைய முயற்சி இல்லை. அதுதான் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, சுத்த பக்தர். பக்தியில பக்குவம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு நல்லது நடக்கும்போது என்னுடைய முயற்சின்னு சொல்லுவாங்க, கஷ்டம் வரும்போது கிருஷ்ணாவுடைய கிருஷ்ணா மேல கருணை காமிக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால பக்குவமான பக்தனுடைய அறிகுறி என்னது, அவர் இந்த மாதிரி இன்ப துன்பங்களை பாதிப்படையக்கூடாது, அவர் மூவகை துன்பங்களையும் சகிச்சுக்கணும், சகிச்சு கொண்டு இந்த ஜட உடல்ல இருக்கும். ஸோ இந்த ஜட உடல்ல இருக்கும்போது இந்த ஆத்மா வந்து ஜட உடல்ல வந்தாச்சு இல்லையா, ஆத்மா ஜட உடல்ல வந்து துன்பப்பட்டு, அப்போ துன்பத்திலிருந்து விடுபடணுமா இல்லையா, அப்போ சகிப்பு தன் பொறுமையா இருந்து நம்ம பக்தி பண்ணிட்டே இருக்கணும். இப்போ யார் ஒரு பக்தர் வந்து தனக்கு கஷ்டம் வரும்போது அது பொறுத்துக்கிறாரோ, கிருஷ்ணரை குறை சொல்லாம தன்னுடைய கர்ம வேணும்னு ஏத்துக்கிறாரோ, தனக்கு சந்தோஷம் வரும்போது அது கிருஷ்ணருடைய கருமையா எடுத்துக்கிறாரோ, அவர் வந்து வைகுண்டத்துல நுழைய தகுதி விடும். தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ள எப்படி போறாங்க இல்லையா, அந்த மாதிரி உரிமையோட போலாம், யாருமே அவர் தடுக்க மாட்டாங்க, யார் எந்த தடையும் இருக்காரு, கிருஷ்ணா ரெடியா இருப்பார் அவர் வரவேற்கிற. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தர் வந்து துக்கேஸ்வனு விக்னமனஹா, மனதால் வரக்கூடிய இந்த உந்துதல்கள், இந்த மனது தான் காரணம், மனதோட வேலை என்னன்னா ஏற்றுக்கொள்வது, நிராகரிக்கிறது, சங்கல்பா விகல்பா, சங்கல்பான்னா ஏத்துக்கும் நிராகரிக்கும், ஏற்றுக்கொள்வது நிராகரிக்கும், இந்த மனது வந்து இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ மனதால் வந்து கிருஷ்ணனோட பக்தர் எப்படி இருக்கணும், இந்த துன்பங்களால் பாதிப்படையக்கூடாது. அப்புறம் என்னென்ன, துக்கேஸ்வனு விக்னமனஹா சுகேஷு விகதஸ்பிருகா, இன்பத்தில் மிகவும் மகிழாதவன், தனக்கு சந்தோஷம் வரும்போது துள்ளி குதிக்கூடாது, அது கிருஷ்ணாவுடைய கருணையா எடுத்துக்கணும், கிருஷ்ணாவுடைய சேவையில பயன்படுத்தணும் தனக்கு எது நல்லது நடந்தாலும். அதுக்கப்புறம் வீதராக பயக்ரோதகா, வீதான பற்றுதல், வீதராக பயக்ரோதகா, வீதராகனா ராகா அப்படின்னா பற்றுதல், பயானா பயம், கோபம் குரோதானா கோபம், அப்ப பற்றுதல் பயம் கோபம் இந்த மூணு விஷயம் இருக்கு இல்லையா. வீதராக பயக்ரோதக சிதீர்மணி வச்சது, அப்போ யார் ஒருத்தர் வந்து மூவகை துன்பங்களில் பாதிக்கப்படாத மனம் உடையவரும் இன்பத்தில் மிக்க மகிழாதவரும் பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவும், பற்றுதல் பயம் கோபம் இந்த மூணுலேருந்து விடுபட்டிருக்கணும். பௌதிக விஷயத்தில் பற்றுதல் இருக்கக்கூடாது. யார் வந்து உன்னதமான நிலையில் இருக்காரு, யார் வந்து சுத்த பக்தர், யார் பக்தியில் பக்குவமாக இருக்காரு அப்படின்னு நம்ம எப்படி பரீட்சை பண்ணுறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த மூணு விஷயம், வீதராக பயக்ரோதகா, பற்றுதல் பயம் கோபம் இவற்றிருந்து விடுபட்டவருமான ஒருவன் சிததீர் முனி. சிததீர் முனினா முனி இருக்காரு, முனிவர்னா கற்பனை மனக்கற்பனையாளர். நிறைய நேற்று முனிவரை பத்தி பேசியிருந்தோம், விஸ்வாமித்திரர், சௌபரி முனிவர், அந்த முனிவர் இங்க சொல்லல, இங்க சிததீர் முனி, உறுதியான மனதை உடையவர். இங்க சொல்ற சிததீர் முனி கிருஷ்ண பக்தர், பக்தர்கள் சொல்லு உறுதியான மனது உடையவர். அப்ப எவ்வளவு பக்தர்கள் நம்ம பாகவதத்துல பார்க்கலாம், பாகவதத்துல வந்து நிறைய பக்தர்கள் இதுக்கு உதாரணம், பிரகலாதர், துருவ மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், அம்பரீஷர், அம்பரீஷ மகாராஜ். ஸோ அம்பரீஷ மகாராஜா வந்து மிகச்சிறந்த உதாரணம், வீத ராக பயக்ரோதகா, வீத ராக பய குரோதா. அவருக்கு வந்து அம்பரீஷ மகாராஜாவுக்கு இந்த ஜட உலகத்து மேலே பற்றுதல் கிடையாது, அவருக்கு பயம் கிடையாது, கோபம் கிடையாது இல்லையா. அம்பரீஷ் மகாராஜ் சரித்திரம் படிச்சிருக்கோம், அம்பரீஷ மகாராஜா வந்து இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருந்தார், கிருஷ்ணாவுடைய மிகச்சிறந்த பக்தர், மிக உன்னதமான பக்தர், தூய்மையான பக்தர். அம்பரீஷ் மகாராஜ் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவருக்கு எது மேலேயும் பற்றுதல் கிடையாது, தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய குழந்தைங்க, தன்னுடைய செல்வம், தன்னுடைய சொத்து, தன்னுடைய பரிபாலங்கள் எதுவும் மேலே அவர் பற்றுதல் இல்லை, இது எல்லாமே ஒரு கடமையாக தான் செய்தார். ஸோ அவர் மன்னர் வந்து கிருஷ்ண பக்தராக இருந்ததுனால பிரஜைகளும் எளிமையாக கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணாங்க, மன்னர் யதா ராஜா ததா பிரஜா, மன்னர் கிருஷ்ண பக்தி பண்ணும்போது பிரஜைகளும் தானாக பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அம்பரீஷ் மகாராஜா வந்து ரொம்ப தெய்வீகமான நிலையில் இருந்ததுனால அவருடைய நாட்டில் வந்து நல்ல மழை பெய்யும், தானியங்கள்லாம் நல்லா வளர்ந்தது, எந்த ஒரு பஞ்சம் பசி நோய் எதுவுமே கிடையாது, பாலைவனத்தில் கூட மழை பெய்யும் அம்பரீஷருடைய பீரியடில், மிருகங்கள்லாம் கூட விரதம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு நபர் அம்பரீஷ் மகாராஜ். ஸோ அம்பரீஷ் மகாராஜா வந்து எது மேலேயும் பட்டதில் கிடையாது அவருக்கு தன்னுடைய ராஜ்யத்துல எல்லாம். ஜஸ்ட் வந்து அது வெறுமனே கிருஷ்ணாவுடைய சேவைக்காக எடுத்துட்டார். கிருஷ்ணா வந்து இந்த அரியாசனம் எனக்கு கொடுத்துருக்காரு, இந்த ராஜ பதவி எனக்கு கொடுத்துருக்காருன்னா அது சேவை பண்ணுறதுக்கு தான், கிருஷ்ணாவுடைய பக்தர்களுக்கு சேவை பண்ணுறது தான், பகவானுக்கு சேவை பண்ணுறது தான். அம்பரீஷ் மகாராஜ் என்ன பண்ணார், தன்னுடைய புலன்களையெல்லாம் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தினார். மனதை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தினா மனதை தொந்தரவு பண்ணும், புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தினா புலன்களை தொந்தரவு பண்ணும். அம்பரீஷ் என்ன பண்ணார், தன்னுடைய கண்களை வந்து கிருஷ்ணாவுடைய விக்கிரகத்தை பார்க்கறதுக்காக பயன்படுத்தினார். சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ, மனதால் எப்பவும் கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்கள் நினச்சிட்டே இருந்தார். தன் கண்களை வந்து கிருஷ்ணாவுடைய விக்கிரகத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக பயன்படுத்தினார். தன்னுடைய கையை வந்து கிருஷ்ணாவுடைய கோயிலை சுத்தம் பண்ணுறதுக்காக பயன்படுத்தினார். தன் கால்களை வந்து கிருஷ்ணாவுடைய கோயிலுக்கு நடந்து போகிறதுக்காக பயன்படுத்தினார். இப்படி தன்னுடைய ஒவ்வொரு அங்கங்களையும், தன்னுடைய வாயை வந்து கிருஷ்ணாவுடைய புகழ் பேசுறதுக்காகவும் கேட்கறதுக்கும், சாரி பேசுறதுக்கும், கிருஷ்ணாவுடைய மகாபிரசாதம் அதை உட்கொள்றதுக்கும் பயன்படுத்தினார். காது வந்து கிருஷ்ணாவுடைய புகழ் கேட்கறதுக்காக பயன்படுத்தினார். இப்படி எல்லா அங்கங்களையும் வந்து அம்பரீஷ் மகாராஜ் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தினர். எல்லா அங்கங்களையும் அவர் வந்து சக்கரவர்த்தி, அவர் நினைச்சா எவ்வளோ பேர் சேவை பண்ண ரெடியா இருக்காங்க, நிறைய மந்திரிகள் சேவகர்கள் அவங்க போய் கோயில் சுத்தம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் அம்பரீஷ் மகாராஜ் என்ன பண்ணார், தன்னுடைய புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தினார். அவரே நேரில் கோயிலில் போய் கோயில் சுத்தம் பண்ணாங்க, பகவானுக்கு அபிஷேகம் பண்ணாங்க, பகவானுக்கு அர்ச்சனை பண்ணாங்க, பகவானுக்கு அலங்காரம் பண்ணாங்க, பகவானுக்கு பூஜை பண்ணாங்க. இப்படி அம்பரீஷ் மகாராஜா வந்து இந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருந்து மூணு விதமான துன்பங்களையும் பாதிக்கப்படாமல் தன்னில் நிலை பெற்றிருந்தார். சித்ததிர் முனி உறுதியான பக்தராக இருந்தார். அம்பரீஷ் மகாராஜா கிருஷ்ணா மேலே அவ்வளோ அன்பு. ஏகாதசி விரதம், ஒவ்வொரு ஏகாதசியும் சரத்தையோட விரதம் இருப்பார், நீர் கூட அருந்தாமல் நிர்ஜல் விரதம், நிர்ஜல் ஏகாதசி. அப்போ ஒரு நாள் அம்பரீஷ் மகாராஜரும் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் ஏகாதசி விரதம் இருந்துட்டு மதுரா பக்கம் மதுவனம்னு ஒரு காடு இருக்கு, அந்த மதுவனத்தில் ஏகாதசி விரதம், யமுனாவில் குளித்து ஏகாதசி விரதம் இருந்து பகவானுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி, பகவானுக்கு அலங்காரம் பண்ணி, பூஜைகள்லாம் பண்ணி ரொம்ப அற்புதமாக அந்த ஏகாதசி உற்சவத்தை கொண்டாடுறோம். இதில் அடுத்த நாள் துவாதசி வருது. ஸோ துவாதசி அன்னைக்கு ஏகாதசி விரதம் படிக்கணும். ஸோ அன்றைக்கு பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு ஏகாதசி துவாதசி அன்னைக்கு அம்பரீஷர் மகாராஜா வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. அப்போது அவருடைய அந்த இடத்துக்கு வந்து விருந்தினர் அதிதி துர்வாசமுனிவர் வர்றார். துர்வாசமுனிவர் ஸோ துர்வாசமுனிவர் வந்தோடனே அம்பரீஷ் மகாராஜா ரொம்ப அன்போடு அவரை வரவேற்கிறார். அவரை வரவேற்று அவருடைய பாதங்கள்லாம் கழுவி அவருக்கு கைங்கரியம் பண்ணுறாரு. ஏன் துர்வாச முனிவர்கிட்ட அம்பரீஷ் மகாராஜ் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு பிரசாதம் ரெடி பண்ணுறேன்னா. துர்வாச முனிவர் வந்து யமுனாவில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறார், யமுனையில் குளிக்கிறதுக்காக போகிறார். தென் அம்பரீஷ் மகாராஜா வந்து ஏகாதசி விரதம் முடிக்கணும், அந்த துவாதசி அன்னைக்கு அந்த கரெக்டாக டைமுக்குள்ளே விரதம் முடிக்கணும், அப்படி இல்லாட்டி விரதம் வச்சு பலன் இல்லை, வேஸ்டாகும். அப்போது ஆனால் விருந்தினர் வந்திருக்காரு, விருந்தினருக்கு உபசாரம் பண்ணாமல் நம்ம சாப்பிடக்கூடாது, விருந்தாயி தான் முதல் கவனிக்கணும். அதுதான் வந்து நம்முடைய பண்பாடு, வேத நாகரிகம், கலாச்சாரம், வேதத்துடைய தர்மம் அதுதான். ஆனால் ஸ்நானம் பண்ண போன துர்வாசமுனிவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கேயே தவம் பண்ணி பிரம்மத்தை நினச்சி தவம் பண்ணி அப்படியே உட்காந்துட்டார், தவத்தில் இருந்துட்டார். அவர் வரவே இல்லை, டைம் ஆகிட்டே இருக்குது, நேரம் வந்து போயிட்டே இருக்கு. ஏன்னா அம்பரீஷ் மகாராஜா வந்து அங்கே தன்னுடைய சபையில் உள்ள பிராமணர்கிட்டலாம் கேட்குறாரு, என்ன பண்ணலாம், ஏன்னா விருந்தாளுக்கு கொடுக்காமல் சாப்பிட்டா அது தர்மம் ஆகாது, அதே சமயத்தில் என்னுடைய அந்த சடங்கை நான் முடிக்கணும், அதாவது என்னுடைய விரதத்தை நான் முடிக்கணும், அது கரெக்ட் டைம், அந்த டைமுக்கு அது பண்ணணும், இப்போ என்ன செய்யறது அப்படிங்கும்போது பிராமணர்கள்லாம் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, தண்ணி வேணால் குடிச்சிக்குவீங்க, சரணாமிரதம் சாப்பிட்லாம், ஏன்னா தண்ணீர் குடித்தா வந்து விரதம் முடிச்சதாவும் கணக்கு, பிடிக்கலனாலும் கணக்கு அப்படின்னு அவங்க ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க, அவங்க அறிவுறுத்துறாங்க. தென் அம்பரீஷ் மகாராஜா வந்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ண அந்த சரணாமிரத தீர்த்தத்தை வந்து பருகிறார், பருகிட்டு தன்னுடைய விரதத்தை முடிக்கிறார். இதை வந்து தன்னுடைய யோக திருஷ்டினால, யோக சக்தினால துர்வாச முடிவு புரிஞ்சுக்கிறார், அம்பரீஷர் வந்து சரணாமிரத குடிச்சிட்டாரு. தென் திரும்ப வந்து பயங்கரமாக கோபத்தோடு வர்றார் துர்வாச முனிவர். துர்வாச முனிவர் வந்து பயங்கரமான கோபம், பயங்கரமான கோபம், அப்படி ஒரு கண்ணெல்லாம் செவந்துருச்சு, கண்ணெல்லாம் செவந்து அப்படி புருவமெல்லாம் மேலே தூக்கி பயங்கரமான கோபத்தோடு வந்து துர்வாச முனிவர் அம்பரீஷரை திட்டுறார், நீ என்ன ஒரு மன்னன், நீ நான் நீ வந்து ஒரு நல்ல விஷ்ணு பக்தன் நினச்சிருந்தேன், உனக்கு மரியாதை தெரியல, உனக்கு தர்மம் தெரியல, விருந்தாளி வந்திருக்கிறாங்க அவருக்கு நீ உபசரிக்காமல் நீ முதல்ல வந்து பிரசாதம் சாப்பிட்ருக்க, ஸோ அதனால் உனக்கு மன்னிப்பே கிடையாது, உனக்கு தக்க தண்டனை கொடுக்கணும், நீ பெரிய அபராதம் பண்ணிட்ட அப்படின்னு பயங்கரமான கோபத்தோட பயங்கரமான வார்த்தைகளால் திட்டுறார். அம்பரீஷ் மகாராஜ் அப்படியே கையை கூப்பிட்டு அங்கேயே அமைதியாக நிற்கிறார். அவருக்கு கோபம் வரல, பயம் இல்லை, பயம் வரல, கோபம் வரல, ஸோ அவருக்கு அகங்காரமும் இல்லை. அவர் வந்து அந்த முனிவர் கோபப்பட்டாலும் அவருடைய விருந்தினர், அவர் ஒரு பிராமணர், அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணல, அவர்கிட்ட வாதம் செய்யல, அவர்கிட்ட தான் பண்ணது நியாயம்னு சொல்லி தன்னை வந்து நியாயப்படுத்திக்க விரும்பல, அமைதியா கையை கூப்பிட்டு பகவானை நினைச்சுட்டு இருக்காரு. என் துருவாச முடி கோபம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, கோபம் அதிகரிச்சு தன் தலைமுடியை பிடிங்கி போடுற, அதுல இருந்து ஒரு பயங்கரமான ராட்சசன் வெளியில வரும், அப்படி கண்கள்லாம் அப்படி நெருப்பு பந்துமா இருக்கு, கையில் ஒரு பெரிய சூழாயுதம் அப்படி கரு கருன்னு அப்படி மழைக்காலத்து மேகம் மாதிரி அப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமா ராட்சசன் மலையில அப்படி மழை வரதுனால மேகம் திரண்டு வரும் அந்த மாதிரி அந்த பூமியிலேருந்து ஒரு அசுரன் பயங்கரமான ராட்சசன் வெளியே வரும், ஒரு பெரிய சூழாயத்தை எடுத்துட்டு அம்பரீஷ் மகாராஜரை கொள்றதுக்காக வரும். அம்பரீஷ் மகாராஜ் அவர் பகவான்கிட்ட உதவி கூட வேண்டலையா, பகவானே என்னை காப்பாத்துங்க இந்த அசுரன் என்னை கொல்ல வர்றான். அம்பரீஷ் மகாராஜ் இங்க படிச்சோம் இல்லையா, அவருக்கு பயம் இல்லை, அவர் கோபம் வரல, பீதராக பயக்ரோதா, அவருக்கு எதிரையும் பட்டதும் கிடையாது, அவருக்கு பயமும் பயந்து ஓடவும் இல்லை, ஐயோ இந்த அசுரன் என்னை கொல்ல வர்றான் என்னை காப்பாத்துக்கணும்னு பயந்து ஓடல, பகவான்கிட்ட பிரார்த்திக்கல, பகவானே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லல, தென் அவருக்கு கோபம் வரல, உடனே தன் வாளை எடுத்து அந்த அசுரனை கொல்லணும்னு நினைக்கல. ஸோ இது எது எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணாவுடைய விருப்பப்படி தான் நடக்கும், கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படின்னு வெறுமனே பகவானுடைய நாமத்தை நினைச்சிட்டு பகவான் நினைச்சிட்டு இருக்கார், பகவானுடைய தாமரை பாதங்களை நினைவுபடுத்திக்கிறார். இமீடியட்டா உடனே அந்த ராட்சசன் வந்து அம்பரீஷரை கொல்ல வரைச்ச வந்து பயங்கரமான தேஜஸோட ஒரு சக்கரம் அப்படி வருது, பயங்கரமான தேஜஸ் அப்படி அந்த அரண்மனை எல்லாம் அப்படி வந்து அப்படி முழு வெளிச்சத்தினால மூடப்பட்டு அந்த சக்கரம் வந்து வேகமா வந்து அப்படி அந்த அசுரனுடைய தலையை துண்டிக்கும், பகவானுடைய சுதர்சன் சக்கரம், சுதர்சன் சக்கரம் வந்து அப்படி அந்த அசுரனுடைய தலையை துண்டிச்சுட்டு அந்த சுதர்சன் அப்படியே துர்வாச முனிவர் நோக்கி வரும், துர்வாச முனிவர் புரிஞ்சுக்கிறார் இந்த சக்கரம் வந்து தன்னை துரத்திட்டு வரும், தன்னை நோக்கி வருதுன்னு துர்வாச முனிவர் ஓடுறார், பயந்து ஓடுறார். அப்ப என்ன அந்த சக்கரம் வந்து ரொம்ப வேகமா அவர் துரத்துது, அப்படி முதுகெல்லாம் அவருக்கு எரியுது அப்படியே நெருப்பு, அதாவது சுதர்சன் வந்து பல கோடி சூரியன்கள் சேர்ந்தா என்ன ஒரு தேஜஸ் இருக்குமோ அவ்வளவு ஒரு தேஜஸ் சுதர்சன், மிக உன்னதமான ஆயுதம் கிருஷ்ணாவுடைய, மிக உன்னதமான பக்தர் சுதர்சன், அப்படி துரத்திட்டு வர்றார். துர்வாசமுனி வந்து ஒரு பெரிய மலை குகையில போய் ஒளிறாரு, அங்கேயும் விடல, அங்கேயும் துரத்தின்னு போகுது, சமுத்திரத்துக்கு அடியில போறாரு அங்கேயும் வருது, இப்படி மலை மேகத்துக்குள்ள போறாரு, மலை குகைக்குள்ள போறாரு, சமுத்திரத்துக்குள்ள போறாரு, எங்கெல்லாமோ போய் ஒழிஞ்சிடறாரு, எங்க போய் ஒழிஞ்சாலும் இது விட மாட்டேங்குது, துரத்திக்கிட்டே இருக்கு, துரத்திட்டே வருது. அண்ட் ஃபைனலா துர்வாசன் நேரம் இந்திரனுடைய உலகத்துக்கு போயிட்டார், சொர்க்கத்துக்கு போனார், அங்கே போனாலும் இந்திரன் நம்மளை காப்பாத்திடுவாரு, இந்திரன்ட்ட போனா அங்கேயும் துரத்திட்டே வருது, அப்படி பின்னாடி நெருக்கம் நெருங்கி வந்துட்டே இருக்கு. இவர் முனிவர்னா காற்றை விட வேகமா பயணம் செய்வாங்க, ஸோ அவரு ஒரு முனிவரே காற்று விட வேகமா பிரயாணம் செய்வோம், பகவானுடைய ஆயுதம் சுதர்சனம் எவ்வளவு வேகமா பிரயாணம் செய்யும், அப்படி வேகமா வந்து அப்படி வந்துட்டு இருக்கு, பயங்கரமான ஸ்பீடு, பயங்கரமான ஸ்பீட்ல வருது, வேகமா வருது. துர்வாசனால அப்படி தாங்க முடியல, நேரம் இந்திரன்ட்ட போய் சரணடைகிறார், இந்திரா இந்த ஆயுதத்தை இந்த சக்கரம் என்ன துரத்திட்டே வருது, இதுலேருந்து என்னை காப்பாத்து. இந்திரன் சொல்றாரு, நாங்களாம் சாதாரண தேவதைகள், நாங்களே பகவானுடைய கிருபையை நம்பிதான் இருக்கோம், இது வந்து இந்த சுதர்சனம் வந்து பகவானுடைய ஆயுதம், என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, என்னால் இந்த அஸ்தரத்தை எதிர்த்து என்னால் எதுவுமே செயல்பட முடியாது, நாங்களே இந்த சுதர்சனுடைய பாதுகாப்புல தான் இருக்கோம், நீங்க வேணா சிருஷ்டிகர்த்தா பிரம்மாட்ட போய் வேணா அடைக்கலம் போங்க, பிரம்மா வேணா உங்களுக்கு உதவி செய்யலாம். உடனே அங்கிருந்து ஃபாஸ்டா பிரம்மலோகத்துக்கு வர, பல பல பிரபஞ்சங்களை தாண்டி போகணும், நம்ம பூலோகத்துல இருக்கோம், பூகோ ஸ்வகா, பூர்லோகா, போர்லோகா, சொர்க்கலோகா, ஜனலோகம், தபலோகம் இதெல்லாம் தாண்டி பிரம்மலோகத்துக்கு போகணும். காற்றை விட வேகமா போறார், இது சுதர்சன் உடல துரத்திக்கிட்டே வருது. அவர் பிரம்மாட்ட போய் நேரா பிரம்மாவுக்கு நான்கு தலைகள் பிரம்மாவும் ஜபம் பண்ணிட்டு இருக்கார், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, நேரம் பிரம்மாவுடைய தாமரை பாதங்களை விழுந்து பிரார்த்திக்கிறார், ஓ பிரம்மா சாயம்பு நீங்க தான் என்னை காப்பாத்தணும், இந்த சக்கரத்திற்கு என்னை காப்பாத்துங்க. என் பிரம்மா சொல்ற, ஓ இது வந்து பகவானுடைய சுதர்சன் சக்கரம், இதை எதிர்க்கிறதுக்கோ இல்லை வந்து தடுக்கிறதுக்கோ எங்களுக்கு அந்த தகுதி கிடையாது, நான் வேணா ஒரு சிருஷ்டிகர்த்தாவா இருக்கலாம், நான் இந்த படைக்கக்கூடிய ஆற்றல் பகவான் எனக்கு கொடுத்துருக்கலாம், ஆனா இந்த சுதர்சனம் தான் எல்லாத்துக்கும் மூலம், இந்த சுதர்சனம் தான் இந்த மூணு உலகத்தையும் பரிபாலிக்குது, இந்த சுதர்சனம் தான் எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்கு, நாங்களே இந்த சுதர்சனத்தோடைய பாதுகாப்புல தான் இருக்கோம், அதனால ஒருவேளை நீங்க மகாதேவர்கிட்ட போங்க, மகாதேவர் நினைச்சா உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கலாம். அங்கிருந்து பாஸ்டா கைலாசத்துக்கு வர, யாரு துர்வாசமுனி கைலாசத்துக்கு வர, அங்கே சுதர்சன் துரத்திட்டே வருது, நேர சிவபெருமானுடைய தாமரை பாதங்களை சரணடைகிறார். சிவபெருமான் வந்து ஒரு பெரிய மரத்துக்கடியில பார்வதியோட உட்கார்ந்து பகவானுடைய சிந்தனையில இருக்கார், பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கார், நேர சிவபெருமானுடைய தாமரை பாதங்களை வந்து சரணடைஞ்சார். ஓ மகாதேவ், நீங்க எல்லா ஜீவராசிகளும் அடைக்கலம் கொடுக்கிறவரு, ஸோ தயவுசெய்து என்னை காப்பாத்துங்க. இந்த சுதர்சன் என்னை துரத்திக்கிட்டு வருது, எவ்வளோ ஒரு கீழ்நிலையான ஆத்மாவாக இருந்தால் நீங்கள் கைவிடுறது இல்லை, ஸோ தயவுசெய்து என்னை காப்பாத்துங்க. தன் மகாதேவ் சொல்றாரு, முனிவரே, இந்த சுதர்சனம் இருக்கு இல்லையா, அது மிக மிக சக்தி வாய்ந்தது. எல்லா பிரபஞ்சங்களையும் இந்த சுதர்சன் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. எல்லா கிரகங்களுக்கும் இதுதான் சக்தி கொடுக்குது. மிக மிக உன்னதமானது இந்த சுதர்சனம். ஸோ எங்களால் நானோ இல்லை பிரம்மாவோ யாருமே இந்த சுதர்சனத்தை எதிர்த்தோ இல்லை பகவான் எதிர்த்தோ செயல்பட முடியாது. நாங்கள் எல்லாருமே வந்து அதுக்கு கீழே அவங்களுடைய கட்டளைப்படி தான் செயல்படுறோம். நாங்களாம் பகவானுடைய இச்சாப்படி பகவானுடைய விருப்பப்படி தான் செயல்படுறோம். அதனால் இந்த சுதர்சனம் வந்து பகவானுடைய ஆயுதம். அப்போ பகவான் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், என்னால் எந்த உதவி செய்ய முடியாது. ஏன்னா நாங்களே வந்து இந்த சுதர்சனத்துடைய அடைக்கலத்தில் தான் இருக்கோம். அவர் தான் எங்களை பரிபாலிக்கிறார், அவர் தான் எங்களுக்கு அருள் புரிகிறார். ஸோ அதனால பெட்டர் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பகவான்டே சார் போயிடுங்களேன், ஏன்னா இது பகவானே ஆயுதம் இல்லையா, பகவான் நினச்சா கட்டாயம் உதவி செய்ய முடியும் அப்படின்னு மகாதேவ் கைவரிச்சிட்டார். நேராக அங்கேருந்து துர்வாசன் வைகுண்டம் வர்றார். வைகுண்டம் வந்து அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு தேஜஸ், அப்படி சிந்தாமணி பிரகர சத்மசு கல்பவ்ருக்ஷா லக்ஷாவிரதேஷ சுரபி ரமிபாலயந்தம் லக்ஷ்மி சகசரசத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமம், அப்படி முழு சித்தாமணி கல்களால் அலங்கரிக்கப்பட்டு அவ்வளோ அற்புதமான வைகுண்ட லோகத்தில் நுழையிற துர்வாச முனிவர். அப்படி இந்த காம்பவுண்ட் எல்லாம் மதுரைலாம் சிந்தாமணிக்கல் கால கட்டப்பட்டிருக்கு. அங்க என்ன இருக்கு, சிந்தாமணி பிரகாச கல்பவருஷா, கல்பவருஷ மரம் இருக்கு, என்ன கேட்டாலும் கொடுக்கும் கல்பவருஷ மரம். ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி விஷ்ணு வந்து ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கார். பகவான் ஆனந்த சயன் ஆனந்த சயனத்தில் இருக்கார். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் வித்வா விஸ்வாதாரம் ககனசகுசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகிர் தியான கன்யம் கண்யம் வந்தே விஷ்ணு பாவபயகரம் சர்வலோகைக்கநாதம். ஸோ பகவான் வந்து ஆதிசேஷன் மேல அப்படி சயனிச்சிட்டு இருக்காரு. மஞ்சள் நேரத்தில் பீதாம்பரம் ஆடையை உடுத்திருக்கார். அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி விரிஞ்சிருக்கு. தலையில் அழகான மயிர்பீடி, என்றுமே வாடாத வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருக்கார். அவருடைய மார்பில் சீவச குறியீர் கௌஸ்துப மணி அணிஞ்சிருக்கார். அவ்வளோ அழகு, அவ்வளோ தேஜஸ். அப்படியே நேராக வந்து பகவானுடைய தாமரை பாதங்களை விழுந்து சரணடைகிறார் துர்வாசமுனி. ஓ பகவானே, அகில உலக நாயகனே, ஜெகநாதனே, ஜனார்தனே, விஷ்ணுவே, ஓ பிரபுவே, தயவுசெய்து என்னை காப்பாத்துங்க. இந்த சுதர்சனம் வந்து என்னை துரத்திட்டே வருது. இந்த இது வந்து உங்க ஆயுதம் தான், நீங்க நினைச்சா தான் என்னை காப்பாற்ற முடியும். தயவுசெய்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. யாரு, துர்வாசமுனிவர். யார்கிட்ட, பகவான். பகவான் பார்த்துட்டு சுதர்சனம் எப்போ வந்தது, என் கையில எல்லாம் இருந்தது, ஓ என் கையில இல்லையே, இப்போ சுதர்சன் உங்களை துரத்துதா, எனக்கு தெரியாதே, அது எப்படி உங்களை துரத்துது, அது துரத்துற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. பகவான் ஒன்பே தெரியாத மாதிரி கேட்கிறாரு. ஏன் துர்வாச முனிவர் சொல்றாரு, நான் வந்து அம்பரீஷ மகாராஜை குற்றம் நினைச்சிட்டேன், அவர் ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சிட்டேன், அவர் ஒரு சத்திரியன் தானே அப்படின்னு நினைச்சிட்டேன், ஆனா அவர் எவ்வளவு உன்னதமான பக்தருக்கு எப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேனா, ஸோ தயவுசெய்து என்ன நீங்க காப்பாத்துங்க. ஓ இதுதான் காரணமா, நீங்க அம்பரீஷர் குற்றம் நினைச்சிட்டீங்களா, அடடடா, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நான் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. என்னை யாரு முழுமையா சன்னிஞ்சு பக்தி தொண்டு பண்றாங்களோ அந்த தூய பக்தர்கிட்ட என்னை நான் முழுமையா ஒப்படைச்சிடுறேன். நான் அவங்கள மீறி எதுவும் செய்யறதில்லை, நான் முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கேன், எனக்குன்னு தனி எந்த சோதரமும் கிடையாது. பாருங்க பகவான் எவ்வளவு அழகா சொல்றாரு, தன்னை சன்னிந்த தூய்மையான ஆத்மாக்கள்கிட்ட பகவான் தனியை ஒப்படைச்சிடுறாரு. கிருஷ்ணா வந்து யசோதாட்ட தன்னை அப்படியே ஒப்படைச்சிட்டாரு. யசோதா வந்து கிருஷ்ணாவை மிரட்டுறாங்க, அடிக்க வராங்க, உரல்ல கட்டி போடுறாங்க. அர்ஜுனா வந்து தேர் ஓட்ட சொல்றாரு இல்லையா, என்ன சொன்னாலும் பாண்டவருக்கு தூது போறாரு. ஸோ எப்படி கிருஷ்ணா வந்து தன்னை சன்னிந்த ஆத்மாக்களுக்கு தன்னை முழுவதும் ஒப்படைச்சிடுறாரு, முழுமையாக ஒப்படைச்சிடுறாரு. என்ன சொல்றாரு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு என் பக்தனை தவிர ஏறதும் தெரியாது. என் மனசுல பூரா என் பக்தன் தான் இருக்கான், என் பக்தனுக்கும் என்னை தவிர வேற ஒன்றும் தெரியாது, அவன் மனசுல நான் முழுவதும் நான் தான் இருக்கேன். அப்போ ஒரே வழிதான் இருக்கு, நீங்கள் அம்பரீஷர் தான் போகணும், அம்பரீஷர் தான் உங்களை உதவி செய்ய முடியும், அம்பரீஷருடைய பாதங்களில் விழுந்து பிரார்த்தனை பண்ணுங்க, அம்பரீஷர் தான் உங்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா சுதர்சன் ஒரு வைஷ்ணவர், நீங்கள் ஒரு வைஷ்ணவர் குற்றம் அழிச்சது இன்னொரு வைஷ்ணவரால் கொடுத்துக்க முடியாது, அதனால தான் உங்களை தண்டிக்க வர, இதில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என் பகவானே கைவிரிச்சிட்டேன். அப்போ தான் அம்பரீஷருக்கு துர்வாசருக்கு புரிஞ்சுது அம்பரீஷரோட உன்னதமான நிலை என்ன. ஒரு வைஷ்ணவர் வந்து வெளி தோற்றத்தில் வச்சு கணக்கு போடக்கூடாது, அவரோட சத்திரியனா இல்லை சூதரனா இல்லை பிராமணனா, ஒரு வைஷ்ணவர் வந்து திவ்யமான நிலையில் இருக்க, வைஷ்ணவேர கிரியா முத்ரா, ஒரு வைஷ்ணவருடைய பிறப்பு இதெல்லாம் பார்த்தா அவன் நரகத்துக்கு தான் போவான். அதனால ஒரு வைஷ்ணவர் வந்து இவர் அமெரிக்க வைஷ்ணவர், இந்திய வைஷ்ணவர், இவர் ஜப்பான் வைஷ்ணவர் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. வைஷ்ணவர்னா வைஷ்ணவர் தான், அவர் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும். எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் அவர் கிருஷ்ணாவை சரணடைஞ்சு உன்னதமான பக்தி தொண்டு பண்ணார்னா அவர் முதல் தர வைஷ்ணவராக இருக்கு. ஸோ இப்படி அம்பரீஷ மகாராஜா வந்து ஒரு தூய்மையான வைஷ்ணவராக இருந்ததுனால அவர் வந்து அவருடைய நிலை என்னன்னு துர்வாச முனிவர் புரியல. துர்வாச முனிவர் அகங்காரம், நான் ஒரு முனிவர், நான் ஒரு பிராமணர், இவர் சத்திரியன் தானே, இவன் பெருசா பக்தி பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் அம்பரீஷ் மகாராஜாவுடைய இந்த சரித்திரத்தை வந்து பரிசித் மகாராஜ் கேட்கும்போது பரிசித் மகாராஜ் சுவிதை கோஷம் கேட்கிறாரு, அது எப்படி ஒரு பிராமணனுடைய சாபம் வந்து இவருக்கு மேல செயல்படலை, ஒரு பிராமணர் வந்து சபிக்கிறாரு இவர் இறந்து போகணும்னு ஒரு ராட்சசனை போடுறாரு, அப்படி இருந்தும் எப்படி அம்பரீஷர் வந்து இதுல இருந்து காப்பாற்றப்பட்டாருன்னா அவர் உன்னதமான பக்தி, அவர் பக்தியில சிததிர் முனி, பக்தியில உறுதியா இருந்தார், பக்தி தொண்டில் உறுதியா இருந்ததுனால அவர் ஒரு பிராமணனுடைய சாபம் கூட அவர் ஒன்றும் செய்ய முடியல. அதுதான் பக்தி தொண்டில் உறுதியா இருந்தோம்னா எந்த ஒரு துன்பமும் நமக்கு ஏற்படும், எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. பாருங்க அம்பரீஷ் மகாராஜ் பயந்து ஓடல, அந்த இடத்த விட்டு பயந்து ஓடல, அவருக்கு கோபம் வரல. இதே நேர்மார் பாருங்க, இவர் சுதர்சன் துறக்கும் போது துரத்தும் போது துர்வாசம்னு பயந்து ஓடினார், அவருக்கு பயம் கோபம் வந்தது முதல்ல, அம்பரீஷர் மேல கோபம், கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, அப்புறம் ஆபத்து வந்தது பயம், பயத்தை கட்டுப்படுத்த முடியல. இதுதான் சாதாரண முனிவருக்கும் சிததிர்முனி கிருஷ்ண பக்தர்களுக்கு வித்தியாசம். அம்பரீஷர் மாதிரி கிருஷ்ண பக்தர்கள் வந்து எதுக்கும் பயப்படுறது இல்லை, எதுக்கும் கவலைப்படுறதும் இல்லை, எதுக்காக ஏக்கப்படுறதும் இல்லை, அவங்க கோபப்படுறதும் இல்லை. இப்படி அம்பரீஷர் வந்து ரொம்ப நிதானமா அந்த இடத்துல துர்வாச முனிவர் இந்த சம்பவம் நடந்ததுன்னு அவர் எந்த விதமான கிளர்ச்சி அடையல, அப்படியே பகவானுடைய தாமரை பாதங்கள் நினைச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணார் துர்வாசர், அங்கு இங்கேயும் ஓடி கடைசியில பகவான் சொல்லிட்டாரு, என்னாலே உன்னை உதவி செய்ய முடியாது, வேற வழி இல்லை, நேராக வந்து அம்பரீஷோடைய பாதத்தில் விழுந்தார். அம்பரீஷா என்னை காப்பாத்து, இந்த சுதர்சனை துரத்திட்டு வருது. இது துர்வாச முனிவர் வந்து அம்பரீஷோடைய தாமரை பாதங்களை விழும்போது அம்பரீஷருக்கு ரொம்ப ஒரு கூச்சமாயிடுச்சு, உடம்பெல்லாம் கூசுது அவருக்கு. என்னடா இவர் ஒரு பிராமணர், இவர் போய் என் காலில் விழுறாமா, நான் ஒரு சாதாரண சத்திரியன், நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் ஒரு மனிதன், ஏன் இவர் காலில் போய் என் காலில் போய் விழுறாரு அப்படின்னு அவருடைய பணிவு, அவருடைய அடக்கம் வந்து என்ன நினைக்குதுன்னா, முனிவரே நீங்கள் என் காலில் விழக்கூடாது, என்ன நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப பணிவாக பதில் சொல்கிறார். தென் சுதர்சன இடத்துல பிரார்த்திக்கிறார், ஓ சுதர்சன் சக்கரா, ஓ சுதர்சனா, சுதர்சனா, சுதர்சனா மிக ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களமான பார்வை, நீங்கள் வந்து ரொம்ப மங்களகரமானவர், ரொம்ப திவ்யமானவர், இந்த பிரபஞ்சத்துக்கே நீங்கள் தான் அடைக்கலம் கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட இருந்தால் எல்லா வெளிச்சம், எல்லா சக்தி வெளிச்சதுக்கு உண்டான சக்தியில் அவங்ககிட்ட இருந்தால் கிடைக்குது அப்படின்னு சுதர்சனத்தை மிக அற்புதமான பிரார்த்தனைகளால் ஸ்லோகங்களால் துதித்து பாடுறார் அம்பரீஷர். சரி இந்த பிராமணர் நீங்கள் மன்னிச்சு விட்டுடுங்க, அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒன்று குற்றம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு துர்வாசம் பண்ணியிருக்காங்க அம்பரீஷர் பிரார்த்தனை பண்ணுறார். அம்பரீஷருடைய பிரார்த்தனையை கேட்டோடனே அப்படியே சுதர்சன் திரும்பப்படுது. அப்போ தான் துர்வாசருக்கு புரிஞ்சுது அம்பரீஷருடைய ஸ்டேஜ் என்ன, அவர் எந்த நிலையில் இருந்தார். அப்போ ஒரு வைஷ்ணவர் வந்து எங்கே இருக்காருன்னு முக்கியம் இல்லை, அவர் வந்து சத்திரியராக இருக்காரா, அவர் பிராமணராக இருக்காரா, அவர் சூத்திரராக இருக்காரு முக்கியம், கிருஷ்ண உணர்வில் எந்த அளவுக்கு முழுமையாக ஈடுபடுறாரு, எந்த அளவுக்கு கிருஷ்ணா முழுமையாக சரணிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்க கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார், ஏ ஏதாமா பிரபத்தியந்தே தாம்ஸ்த தெய்வ பஜாமேகம் மம வர்த்தமான வர்த்தந்தே மனுஷா பார்த்த சர்வசக, ஒருவரின்னிடம் சரணடைவு கேட்டுறப்போ நான் பலனளிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணா. ஸோ அம்பரீஷ் மேலே 100% சரணடைஞ்சதுனால கிருஷ்ணாவும் 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு, பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஸோ அதனால நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ணாவை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு கிருஷ்ணாவை சரணடைகிறோமோ அந்த அளவுக்கு கிருஷ்ணா வந்து நம்மகிட்ட அன்பு பரிமாற்றம் செய்வார், நம்ம பாதுகாப்பு கொடுக்குறார். ஸோ இந்த ஸ்லோகம் தான் சொல்லுது, வீதராக பயக்ரோதா ஸ்திததிர்முனி உச்சதே. அப்போ கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடிய ஒரு பக்தன் வந்து உன்னதமான நிலையில் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி, அவருடைய அறிகுறி என்னது, அவருக்கு பயம் வரக்கூடாது. ஸோ அம்பரீஷருக்கு பயம் வரல, அவர் எங்கேயும் பயந்து ஓடலை, அவர் கோபம் வரக்கூடாது. துர்வாசர் சபிக்கும் போது அம்பரீஷர் கோபம் வரல, அவருக்கு அகங்காரம் வரல, அவருக்கு எதுவுமே பற்றுதலும் இல்லை, அவர் எல்லாமே வந்து கிருஷ்ணாவுடைய சேவைக்காக பண்ணார், எல்லாமே கிருஷ்ணாவுடைய திருப்திக்காக பண்ணார். ஸோ அப்படி அம்பரீஷர் அவங்களுடைய மகிமை வந்து அப்போ தான் துர்வாசருக்கு புரிஞ்சுது, அட நான் எவ்வளோ பெரிய குற்றம் நினைச்சிட்டேன், இப்போ ஏற்பட்ட ஒரு பக்தனை போய் நான் சாதாரணமாக நினச்சிட்டேனே அப்படின்னு மனம் வருத்தப்பட்டு ரொம்ப வேதனைப்படுறேன். தென் அம்பரீஷரை புகழ்ந்து துர்வாசம் பாடுறார், நீ எவ்வளோ சுத்தமான பக்தர், நீ எவ்வளோ உன்னதமான நிலையில் இருக்க அப்படின்னு, உன்ன மாதிரி பக்தர்களுக்கு வந்து ஏதோ ஒரு குறையும் இல்லை, ஏதோ ஒரு அமங்கலமும் கிடையாது, எப்பவுமே உன்னுடைய இந்த மாதிரி பக்தர்கள்லாம் எப்பவும் விஷ்ணுவுடைய நாமத்தை சொல்லிட்டு விஷ்ணுவுடைய சேவையில் இருக்காங்க, பகவானுடைய சேவையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு அம்பரீஷர் ரொம்ப உன்னதமான வார்த்தைகளால் புகழ்றார். தென் அம்பரீஷர் வந்து ரொம்ப பணிவாக ரெக்வஸ்ட் பண்ணுறார், வேண்டிக்கிறார், தயவுசெய்து நீங்கள் பிரசாதம் சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் எப்போ அம்பரீஷ் துர்வாச முனிவர் துரத்தப்பட்டு பல கிரகங்களுக்கு போகிறார், சொர்க்கலோகம், பிரம்மலோகம், கைலாசம், வைகுண்டெல்லாம் போய் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம், அந்த ஒரு வருட காலம் வந்து அம்பரீஷர் வந்து உணவுக்குள்ளாமல் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு துர்வாசருக்காக. ஏன்னா அவர் எவ்வளோ ஒரு எளிமையான பக்தர், அவர் இன்னும் துர்வாசர் வந்தவுடனே நீங்க பிரசாதம் உட்கொள்ளணும் அப்படின்னு அவருக்கு பிரசாதம் கொடுக்குறாரு. துர்வாசன் சொல்ற நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசாதம் அருந்தினதுக்கு அப்புறம் தான் அம்பரீஷர் வந்து மகாபிரசாதம் சாப்பிட்டார். பாருங்க, அவர் புலன்களுடைய உந்துதல், ஆ பசி நான் விரதம் இருக்கேன் உடனே போய் சாப்பிடணும் அப்படின்னு புலன்களுடைய உந்துதலுக்கு அவர் உட்கொள். இதுதான் சகிப்புத்தன்மை, பொறுமை, இதெல்லாம் வந்து சித்ததிர் முனி ஒரு உன்னதமான நிலையில் இப்படி கிருஷ்ண பக்தர்கள் சில பிரபுபாதர் ஆச்சாரியர்கள். இன்னைக்கு வந்து வக்ரேஸ்வர பண்டிதருடைய கதை படித்தோம். சைத்தன்ய சரித்தாமிரதம் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு காலையில் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வந்து வக்ரேஸ்வர பண்டிதருடைய அவதான் தோன்றிய தினம். சைத்தன்ய சரித்தாமிரதம் என்ன சொல்லியிருக்குன்னா, வெறுமனே வெறுமனே யாராவது சைத்தன்ய மகாபுரி சகாக்களுடைய பேரை கேட்டாலே ஞாபகப்படுத்திக்கிட்டாலே, ஓ வக்ரேஸ்வர பண்டிதர் ஒரு பக்தர் இருந்தார், அவர் சைத்தன்யமாவை பிரியமானவர் அப்படின்னு நினைச்சிட்டாலே, தேவானந்த பண்டிதர் ஒரு பக்தர் இருந்தார், அவருக்கு சைத்தன்யமாவை கருணை கிடைச்சிது, அவர் வக்ரேஸ்வர பண்டிதர் சேவை பண்ணார் அப்படின்னு வெறுமனே அவங்க பேரை நினைச்சுக்கிட்டாலே அவங்க கிருஷ்ண பிரேமம் உறுதினு சொல்லி, கிருஷ்ண பிரேமம் உறுதி அப்படின்னு சைத்தன்ய சரித்தாமிரதத்தில் கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிறார். அப்போ நம்ம வந்து இந்த இந்த லீலைகள்லாம் எதுக்கு பகவான் பண்ணுறாரு, நம்ம வந்து புனிதமடையணும், நம்முடைய கலைஞர் நம்ம வந்து இந்த இந்த துன்பத்திலிருந்துலாம் விடுபடணும், மூணு வகை துன்பங்கள்லேருந்து விடுபடணும், பொறாமை, கோபம், அகங்காரம், பயம், கர்வம், இந்த மாதிரி குணத்திலிருந்துலாம் விடுபடணும். நம்மளும் சித்ததிர்முனி மிக உன்னதமாக நிலையடையணும், பக்தி தொண்டில் மிக உன்னதமாக நிலையடைஞ்சால் தான் கிருஷ்ண பிரேமத்தை அடைய முடியும். நம்முடைய லட்சியம் வந்து கிருஷ்ண பிரேமம், பகவான் மேலே அன்பு, தூய்மையான அன்பு அடையுது. ஸோ அந்த கிருஷ்ண பிரேமம் தான் நம்ம லட்சியம். ஸோ அந்த கிருஷ்ண பிரேமத்தை அடையணும்னா நம்ம இந்த மாதிரி வைஷ்ணவர்கள், சுத்த பக்தர்கள், ஆச்சாரியர்கள் இவங்களுடைய சரித்திரத்தை கேட்கறது மூலமாக, பேசுறது மூலமாக, பாடுறது மூலமாக, அவங்களுடைய புகழை பகிர்ந்துக்கிறதுனால, அவங்க புகழை படிக்கிறதுனால நம்மளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த வைராகியம் நமக்கு வரும், நம்மளும் பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருப்போம். கூடவே வந்து நம்ம பிரபுபாதர் சொன்ன மாதிரி தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கும், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி நாம சொல்லிட்டு ரஜித் அம்பரீஷ் மகாராஜ் போதித்த மாதிரி நம்முடைய புலன்கள்லாம் கிருஷ்ணாவுடைய சேவை ஈடுபடுத்தணும். அம்பரீஷ் மகாராஜ் ஒரு மிக உன்னதமான ஒரு மிக உன்னதமான மட்டும் இல்லை மிக உதாரணமான ஒரு பக்தரும் கூட. எப்படி எப்படி தன்னுடைய புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவை ஈடுபடுத்துறது, எப்படி நம்ம பக்தி தொழில பக்குவம் அடைகிறது, எல்லாத்தையும் மிக மிக உன்னதமான குணங்களை அம்பரீஷ் மகாராஜ் வெளிப்படுத்தினர். இப்போ யார் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பக்தருடைய வழிகளை பின்பற்றுறாங்களோ, உக்கரேஸ்வர் பண்டிதர், அம்பரீஷ் மகாராஜ் இந்த மாதிரி தூய பக்தருடைய வழிகளை பின்பற்றுறாங்களோ, அவங்களும் படிப்படியாக கிருஷ்ணவர்களும் முன்னேற்ற முடியுமா. ஸோ அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், உக்கரேஸ்வர் பண்டிதர் எடுத்திலும் அம்பரீஷ் மகாராஜ் போன்ற பக்தர் எடுத்திலும் நமக்கும் அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் வரணும், நம்மளும் கிருஷ்ணவர்களும் முன்னேற்றம் அடையணும், நமக்கும் கிருஷ்ண மேலே பிரேமம் வரணும், அன்பு வரணும், நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை குற்றம் இல்லாமல் ஜபிக்கணும், நாமத்தில் நமக்கு ருச்சி ஏற்படணும், பக்தி தொண்டில் நமக்கு பக்குவம் ஏற்படணும், சித்ததிர் முனி அதாவது பக்தி தொண்டில் மிக வலுவான ஒரு உன்னதமான நிலை அடையணும் அப்படின்னு நம்ம பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம், ஆச்சாரியர்களிடத்திலும் பக்தர்களிடத்திலும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா.